நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 119:74. அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 2 நாளாகமும் 25 அதிகாரம் முதல் 28 அதிகாரம் வரை.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, முதலாவது 2 நாளாகமத்தின் 25 அதிகாரத்தை தியானிப்போம். இதிலே அமத்சியாவின் ஆட்சியை பற்றி பார்க்கிறோம். இவன் மிகவும் மோசமானவனும் அல்ல, மிக நல்ல ராஜாவும் அல்ல. அவன் செய்யும் காரியங்கள் இதை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறது. இந்த அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் தன் தகப்பனை கொண்டவர்களை இவன் பழி வாங்குவதை பார்க்கிறோம். இவ்வாறு தன் தகப்பனை கொண்டவர்களை பழி வாங்கும் போது அவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதை பார்க்கிறோம். 2 நாளாகமும் 25:4 கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தை நாம் சற்று கவனித்து பார்ப்போமானால் அதிலே ஒரு சிறந்த கருத்து கணிப்பை நாம் பார்க்க முடியும். அதாவது, உங்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படுவதில்லை. அதே நேரத்திலே பெற்றோரின் ரட்சிப்பு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பெற்றுத் தருவதுமில்லை. அவர்களுக்காக தேவன் நமக்கு பரலோகத்தில் இடம் தரப்போவதுமில்லை. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரட்சிப்பு நமக்கு உண்டு. இது மோசேயின் பிரமாணம் நமக்கு கற்றுத்தரும் ஒரு நல்ல பாடமாகும். இதை அடுத்து 2 நாளாகவும் 25:5-10 அவன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக காணப்படுகிறான். மேலும் அவன் ஏதோமியருக்கு எதிராக யுத்தத்துக்கு செல்வதற்காக ஆயத்தப்படுகிறதையும் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இவன் இஸ்ரவேலிலிருந்து 100,000 பேரை கூலிக்கு அமர்த்தினான். 2 நாளாகவும் 25:7-8
தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நிற்போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான்.
இந்த தேவனுடைய மனுஷன் அமத்சியாவை தேவனை மட்டும் நம்பும்படி எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். ஆசா, யோசபாத் போன்றவர்கள் இவ்வாறு தேவ நம்பிக்கையோடு செயல்பட்டதினால் ஏற்பட்ட விளைவை நாம் பார்க்க முடியும். தேவ பிரசன்னம் தன்னோடு இருப்பதாக அவன் உறுதி செய்து கொண்டானால் அவனிடத்தில் இப்பொழுது இருக்கிற படை போதும். ஆனால் தேவ சித்தம் மீறி போனானால் இஸ்ரவேல் படையும் சேர்த்து கொண்டு போனாலும் வெற்றி கிடையாது என்பதை தீர்க்கதரிசி தெளிவாக விளக்குகிறார். மேலும் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு இல்லாதபடியினால் அவர்கள் படை யூதாவோடு கூட இணைவதை அவர் வெறுக்கிறார். இவ்வாறு தீர்க்கதரிசி எச்சரித்ததும் அமத்சியா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் கூலிப்படைகளை வட இஸ்ரவேல் தேசத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டான். எனவே தேவன் அமத்சியாவுக்கு வெற்றியை கொடுத்தார். இந்த யுத்தம் உப்பு பள்ளத்தாக்கில் நடைபெற்றது. பிரியமானவர்களே, நாமும் பாவத்தோடும் உலகத்தோடும் சம்பந்தம் கலவாமல் தேவனை நம்பி செயல்படும் போது நமக்கும் வெற்றி நிச்சயம். 2 நாளாகவும் 25:14 அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான் என்று வாசிக்கிறோம். அமத்சியா இவ்வாறு செயல்பட்டது நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது. இவன் தேவ வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து யுத்தத்துக்கு சென்று வெற்றியையும் பெற்றாயிற்று. இந்த சூழ்நிலையில் தேவனை துதிப்பதை விட்டுவிட்டு, மகிமையை செலுத்துவதை விட்டுவிட்டு சேயீர் புத்திரரின் தெய்வங்களுக்கு அந்த மகிமையை செலுத்துகிறானே. அவனுடைய மனித இருதயத்தில் காணப்பட்ட அக்கிரமத்தை இது வெளிப்படுத்துகிறது. 2 நாளாகவும் 25:15
அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானே என்றான்.
இவ்வாறு தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி அமத்சியாவை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். அந்த தெய்வங்கள் தன்னை வணங்குகின்ற ஜனங்களையே தப்புவிக்க முடியாத போது கர்த்தரால் ஜெயம் பெற்ற நீ ஏன் அதை வணங்க வேண்டும்? இதுதான் கேள்வி. இவ்வாறு கூறியதற்கு தீர்க்கதரிசியை அமத்சியா மிரட்டுவதை பார்க்கிறோம். எனவே தீர்க்கதரிசி அவனை பார்த்து, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்று கூறுவதை 16 பார்க்கிறோம். அவ்விதமாக அவனுக்கு அழிவு வருவதை 17-28 கூறுகின்றன. அமத்சியா இஸ்ரவேலை போருக்கு அழைக்கிறான். அந்த போரில் தன்னுடைய பெருமையின் காரணமாக அவன் தோல்வியை தழுவுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? தேவனுடைய வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அவைகளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ப வேண்டும். தேவன் அதை எளிதான வெற்றியாக கொண்டு வருவார். இதை அடுத்து 27-28 வசனங்களில் அமத்சியாவின் முடிவை பார்க்கிறோம். அவன் அவனுடைய மக்களாலேயே கொல்லப்படுகிறான். என்ன ஒரு பரிதாபமான முடிவு! இப்போது நாம் 26 அதிகாரத்துக்கு வருவோம். இங்கு அமத்சியாவின் மகனான உசியாவின் ஆட்சியை பற்றி பார்க்கிறோம். இவன் வாலிப பருவத்திலே அரியணையில் அமர்ந்தான். உசியா ஒரு நல்ல ராஜாதான், ஆனால் சிறந்தவன் அல்ல. இவனுடைய ஆட்சியில் எழுப்புதல் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயாவுக்கு ஊழிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் வட இஸ்ரவேல் தேசத்து ராஜாக்களின் பட்டியலை பார்த்தால் அதிலே ஒரு நல்ல ராஜாவை கூட நாம் பார்க்க முடியாது. ஆனால் யூதாவின் வரலாற்றை பார்க்கும்போது அதில் 5 ராஜாக்களின் காலம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இவர்கள் காலத்திலேயே எழுப்புதலும் சீர்திருத்தமும் ஏற்பட்டது. உசியா ராஜாவின் காலத்தில் எழுப்புதல் ஏற்படவில்லை, ஆனாலும் இவன் ஒரு நல்ல ராஜாவாக காணப்பட்டான். இந்த 26:5 அவனுடைய நல்ல குணங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்றும், கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்றும் பார்க்கிறோம். அவனுடைய காரியங்களில் எவற்றையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று 2 6:6-15 கூறுகின்றது. யுத்தத்திலும் கோபுரங்களை கட்டுவதிலும் விவசாயத்திலும் இவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் தேவன் செழிப்பை அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவார். 26:6 அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான் என்று வாசிக்கிறோம். காத் என்பது பெலிஸ்தர்களுக்கு மிகவும் முக்கியமான இடம். அஸ்தோத்தை பார்க்கும் போது இந்த நாட்களிலே அது மிகவும் முக்கியமான நகரமாக காணப்படுகிறது. அங்கே முந்தின காலங்களிலே துறைமுகம் கிடையாது, ஆனால் இப்பொழுது செயற்கை துறைமுகம் உண்டு. இப்பொழுது இதுவே முக்கியமான துறைமுகமாகவும் கருதப்படுகிறது. இந்த பகுதி எல்லாவற்றையும் உசியா பிடித்தான். தொடர்ந்து அவன் செய்த மற்ற காரியங்களை பாருங்கள். 2:26-8-10
அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல் வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான்.
உசியா வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை இவன் மிகவும் விரும்பினான். எனவே துறவுகளை வெட்டுகிறான். ஆடு மாடுகள் வளர்ப்பையும் திராட்சைப்பழ உற்பத்தியையும் உற்சாகப்படுத்துகிறான். அதற்கு தேவையான உதவிகளையும் அரசாங்கத்திலிருந்து அவன் செய்தான். இன்றைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் காணப்படுகிறது. உசியா இவற்றை விரும்பினான். இதை அடுத்து 11-15 இவனுடைய இராணுவத்தை பற்றி பார்க்கிறோம். உசியாவின் காலத்திலே புதிய ஆயுதங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டன. பெரிய கற்களை பயன்படுத்தி தாக்குகின்ற கருவிகள், அதுபோன்று மனித சக்தியின் ஈடுபாடு இல்லாமல் தானாகவே அம்புகளை எய்யும் கருவிகள் போன்றவை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டது. மேலும் அம்புகளை வெகு தூரம் வரை எய்யும் வில்லுகளையும் பெரிய அளவிலே செய்தார்கள். உசியா இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவனாக காணப்பட்டாலும் அவனிடத்தில் குறைவு ஒன்று காணப்பட்டது. சில வேளைகளில் பெறுகின்ற வெற்றியே ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடுகிறது. ஏனென்றால் வெற்றியினால் மனிதன் பெருமை கொள்கிறான். அந்த பெருமை அழிவுக்கு கொண்டு போய் விடுகிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. உசியாவின் அழிவுக்கும் அவனுடைய மன மேட்டிமைதான் காரணம். 2:16-16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வாசிக்கிறோம். இது அவன் செய்யக்கூடாத காரியம். ஏன் அவன் செய்யக்கூடாத காரியம் என்றால் அது அவனுடைய பணி அல்ல. மேலும் தூபம் காட்டுகிறவருக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் இருக்கிறார்கள். இவ்வாறு ஆசாரியனாகிய அசரியா கடிந்து கொள்வதை 18 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மேலும் இந்த விஷயத்தில் ஆசாரியர்கள் ராஜாவையே எதிர்த்ததாக நாம் பார்க்கிறோம். உசியா ராஜா ஆசாரியர்களின் வேலையை செய்ய துணிந்தது தவறு. ஆரோனின் வம்சத்தில் வந்தவர்களை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய அனுமதி உண்டு. இவ்வாறு உசியா செயல்பட்டதினாலே கர்த்தர் அவனை அடித்தார். உடனே அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. இது தேவன் உடனடியாக கொடுத்த தண்டனையாகும். எனவே அவன் வெளியேற்றப்பட்டு ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ஆட்சியை கவனித்துக் கொண்டான். உசியா மரணமடை மட்டும் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவன் குஷ்டரோகியாக இருந்து மரித்தான்? அவன் தன் பெருமையிலிருந்து மனம் திரும்பவில்லை. மோசேயின் சகோதரியாகிய மிரியாமை கர்த்தர் அடித்தார். அவள் குஷ்டரோகியானாள். ஆனால் அவளுடைய குஷ்டரோகம் நீங்கி மறுபடியும் அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். காரணம் அவளுடைய மனம் திரும்புதல். இங்கு உசியா ராஜாவின் காலத்திலே அவனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை காணவில்லை. மரணம் அடை மட்டும் அவன் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தான். அவனுடைய பெருமை அவனை அறிக்கை செய்ய விடவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை நம்மை மன்னிப்பு கேட்க விடாமல் அறிக்கை செய்ய விடாமல் தடுக்கிறதா? முடிவு மட்டும் பாவியாகவே இருந்து மறிப்பது என்ன ஒரு பரிதாபமான நிலைமை! இதைத் தொடர்ந்து நாம் 2 27 அதிகாரத்தை சிந்திப்போம். இங்கு யோதாமின் ஆட்சியை குறித்து பார்க்கிறோம். இந்த யோதாமையும் நல்ல ராஜாக்களின் பட்டியலில் நாம் சேர்க்கலாம். இந்த யூதாவின் வரலாற்றிலே வரிசையாக 3 நல்ல ராஜாக்கள் ஆட்சி செய்வதை பார்க்கிறோம். 2 அதிகாரம் 2 வசனத்திலே, அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான் என்று கூறப்பட்டிருப்பது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இருந்தாலும் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கக்கூடும். இவனுடைய தகப்பன் தேவாலயத்துக்குள் சென்றபோது குஷ்டரோகி ஆகிப்போனான். இவன் தகப்பன் தவறான வழியிலே பலிபீடத்துக்கு சென்று தூபம் காட்ட முனைந்ததால் குஷ்டரோகியானான். ஆனால் யோதாம் தன் தகப்பன் பாதிக்கப்பட்டதினால் தேவாலயத்துக்குள் போகாதிருக்கிறான். இவன் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்த போதும் தேவாலயத்துக்குள் போகாமல் இருக்கிறான். இவன் இவ்வாறு செய்தபடியினால் யூதாவுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டாய் அவன் விளங்குகிறான். இதன் காரணமாக ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடமாக திரும்பவில்லை. யோதாமே ஜனங்களை தேவனிடத்தில் நடத்தியிருக்க வேண்டும், தேவனை நோக்கி மக்களை திருப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவன் தன் இருதய கசப்பினாலே தேவாலயத்துக்குள் செல்லாமல் இருக்கிறான். இன்றும் அநேகர் நம்முடைய மத்தியில் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். தங்களுடைய உறவினருக்கோ நண்பருக்கோ முன்பு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது தண்டனை கிடைத்திருக்குமானால் இவர்கள் தேவாலயத்துக்கு செல்ல மாட்டார்கள். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விருப்பம் காட்ட மாட்டார்கள். நாம் அவர்களிடத்தில் கேட்டால், என்ன ஆண்டவர், என் நண்பருக்கு இப்படி ஆகிவிட்டதே, அதனால் நான் இப்பொழுது வேதம் வாசிப்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது என்று கூறிவிடுவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய உறவினருக்கோ நண்பருக்கோ ஏன் இப்படி நடந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் ஆலயத்துக்கு போய்கொண்டிருந்த போதும் பாவமான வழிகளில் சென்றிருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோதாமும் தன் தகப்பனுக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்தானே ஒழிய தன் தகப்பனுக்கு ஏன் இப்படி நடந்தது என்று யோசிக்கவில்லை. அவன் தேவ ஆலயத்துக்கு செல்வதை நிறுத்திவிட்டான். தேவ ஆலயத்துக்கு நேராக மக்களை நடத்துவதை நிறுத்திவிட்டான். மக்கள் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்துள்ள வசனங்கள் அவன் தேவனுக்கு நேராக திரும்பினதை குறித்து கூறுகிறது. யோதாம் அநேக கட்டடங்களையும் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கட்டினான். இன்றைய நாட்களிலே மலைகளில் மரங்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே காடுகள் மரங்களால் நிறைந்திருந்தது. 2 அதிகாரம் 6 வசனத்திலே, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய உதவியோடு தன் தகப்பனைப் போல இராணுவத்தை பலப்படுத்தியிருந்தான். எனவே அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றான். 8 வசனத்திலே, அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு யோதாமின் வாழ்க்கையை பற்றி கூறுவதற்கு ஒரு சிறிய அதிகாரமே வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவன் தேவாலயத்தை பற்றி தப்பெண்ணம் கொண்டு வாழ்ந்தவனாக இருந்தபடியினால் ஒரு சிறந்த அரசனாக விளங்குவதற்கும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கும் இயலாமல் போய்விட்டது. இதை அடுத்து 2 நாளாகமும் 28 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இங்கு ஆகாஸ் என்ற ராஜாவை பற்றி பார்க்கிறோம். வட இஸ்ரவேல் தேசம் சிறைப்பிடிப்பிற்குள்ளாகி செல்லக்கூடிய காலம் நெருங்கியிருந்தது. ஆகாஸ் யூதா தேசத்தை மிகவும் தாழ்மையான நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் என்று இங்கு நாம் கூற முடியும். ஆகாஸ் ஒரு பொல்லாத ராஜாவாக இருந்தான். இவன் தீய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவனாக காணப்பட்டான். தேவன் தாவீது ராஜாவை கொண்டுதான் அந்த நாட்களில் ஆண்ட அரசர்களை மதிப்பிட்டார் என்று நாம் முன்பு படித்தோம். இந்த ஆகாஸ் என்ற ராஜா இந்த மதிப்பீட்டின்படி செம்மையானவனாக காணப்படவில்லை. இதன் காரணமாக யூதா தேசத்துக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டன என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் காண முடியும். வட இஸ்ரேல் தேசம் அசீரியர்களின் சிறையிருப்பிற்கு செல்வதற்கு காலம் சமீபித்துக் கொண்டிருந்தது. தேவன் இந்த யூதா தேசத்துக்கும் அநேக எச்சரிப்புகளை கொடுத்தார். ஆனாலும் இவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. எனவே இவர்களும் சிறிது நாட்களுக்குள்ளாக பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளாக சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இவன் மாயமான வழிபாட்டுக்குள்ளானான், பாகால்களை வணங்கினான், தன் குமாரரை அக்கினியில் தகித்து போட்டான். இவ்வாறு பலியிடுவதற்கு அந்நாட்களில் அக்னியில் சூடாக்கப்பட்ட பீடங்கள் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதிலே பிள்ளைகளை தகித்து போடுவார்கள். இவ்வாறு பலவிதங்களில் பலியிட்டு தூபம் காட்டி யூதா தேசத்தை முற்றிலும் பாவ வழிக்குள் நடத்தி சென்றான். இதைத் தொடர்ந்து தேவன் அவனை தண்டிக்க ஆரம்பிப்பதை 28:5 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய தேசமாகிய யூதாவின் கதவுகளை எதிரிகளுக்கு திறந்துவிட்டார். எதிரிகளுக்கு தன் ஜனங்களை தண்டிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். எனவே சீரியருடைய இராணுவத்திடம் யூதா தோற்றது. அதுபோல இஸ்ரேல் ராஜாவும் அதே வேளையில் வந்து யூதாவை மேலும் தோற்கடித்து ஒரே நாளில் மக்களில் 120,000 பேரை கொன்று போட்டான். மேலும் யூதா மக்களை இஸ்ரேல் ஜனங்கள் சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். 2 நாளாகமும் 28:6 யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் இது நடைபெற்றது என்று காரணம் காட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரணமும் இல்லாமல் சில தோல்விகளை நாம் சந்திப்போம். அதன் காரணத்தை ஆராய்ந்து நாம் நோக்கும் போது அது நமக்கு தெரிய வரும். நாம் தேவனை தேடுவதை விட்டிருப்போம். நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவில் பிரச்சனை இருந்திருக்கும். அடுத்தபடியாக 7-15 இஸ்ரவேல் தன்னுடைய சகோதரர்களை சிறைபிடித்துக் கொண்டு போனதை பற்றி நாம் பார்க்கிறோம். அங்கு தீர்க்கதரிசி அவர்களை கடிந்து உணர்த்திய போது இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்பிடிந்து யூதா மக்களின் சிறைப்பட்டவர்களை விட்டுவிடுகிறதை பற்றியும் பார்க்கிறோம். ஆகாசுடைய பாவத்தை நிமித்தமே யூதாவை தேவன் இஸ்ரேல் கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் யூதா மக்களை மிகவும் சங்காரம் பண்ணிவிட்டார்கள். எனவே தேவன் ஓதேத் என்னும் தீர்க்கதரிசியை அனுப்பினார். லேவியர் அகமம் 25:39-40 சகோதரனை அடிமைப்படுத்துவது கூடாது என்று தேவன் கூறுகிறார். இந்த ஓதேத் என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் சேனைக்கு எதிராக வந்து அவர்கள் குற்றத்தை உணர்த்துகிறான். அந்த மக்களை விடுவித்துவிட வேண்டும் என்று கூறுகிறான். மேலும் இஸ்ரவேலின் தலைவர்கள் சிலரும் எழும்பி யூதா ஜனங்களை அடிமைப்படுத்த வேண்டாம் என்று கூறின பின்பு யூதா மக்களை அவர்கள் திருப்பி விடுகிறார்கள். இந்த சிறையிருப்பு யூதா தேசத்தை மிகவும் கீழான நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. தேவன் குறுக்கிடாதிருந்த பட்சத்தில் யூதா ஒரு தேசமாக கூட இல்லாமல் போயிருக்கும். அதுபோல இஸ்ரேலருடைய படையெடுப்பு யூதாவை மிகவும் பலவீனப்படுத்திவிட்டதால் அது மேலும் பகைவர்களின் படையெடுப்புக்கு எளிதாக இரையாகி போனது. இதையடுத்து 16-18 ஏதோமியரும் பெலிஸ்தரும் படையெடுத்து வருகிறதை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பாதுகாப்பு என்னும் வேலியை அகற்றிவிட்டால் எல்லா எதிரிகளும் அந்த வீட்டுக்குள் நாட்டுக்குள் புகுந்து விடுவார்கள். போர் என்பது பாவத்தினால் ஏற்படுகிற நேரடியான விளைவு. புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு அப்போஸ்தலன் தனது நிருபத்திலே, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயத்தில் பாவம் இருக்கும் வரை சமாதானம் இருக்க முடியாது. அப்படியானால் சமாதானத்தின் வழி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதே சமாதானத்தின் வழி. இதைத் தொடர்ந்து ஆகாசனுடைய வாழ்க்கையிலே மட்டும் ஒரு தவறை பார்க்கிறோம். ஆகாஸ் ராஜா ஆபத்தில் தனக்கு உதவியை பெறுவதற்கு தேவனிடத்தில் திரும்பாமல் அசீரிய ராஜாவை நாடுவதை பார்க்கிறோம். 28:20-21 அசிரியா ராஜாவின் உதவியை அவன் நாடினான். அவன் சித்தி பெறவில்லை. ஆனாலும் கூட அவன் சீரிய ராஜாக்களின் தெய்வத்தை வணங்குவதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டது. எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்கள் உண்டாக்கப்பட்டது. 27 வசனத்திலே ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஆனாலும் இஸ்ரேவேலின் ராஜாக்களின் கல்லறையில் அவன் வைக்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஸ்தானத்தில் எசேக்கியா ராஜாவானான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆட்சியும் முடிவுக்கு வருகிறது. மோசமான ஆட்சி மோசமான முடிவை தருகிறது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் தேவனோடு நடக்கிறோமா? தேவனுடைய வழிகளில் நடக்கிறோமா? நம்முடைய இருதயம் தாழ்மை உள்ளதா இருக்கிறதா? விசுவாசம் உள்ளதா இருக்கிறதா? கீழ்ப்படிதல் உள்ளதா இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய காலத்தில் ஆவிக்குரிய உற்சாகத்தை நீர் தாரும், எழுப்புதலை தாரும். உசியா ராஜாவை போல எங்கள் இருதயம் மேட்டிமை அடையாமல் காத்துக்கொள்ளும். அவனுடைய மகன் உம்முடைய ஆலயத்துக்கு வராமல் இருந்தானே, அதுபோல ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். ஆகாஷ் ராஜாவின் பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இன்னும் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, நம் வாழ்வில் வரும் எந்த சிக்கலையும் நாமே தீர்த்து கொள்ள முயற்சி செய்யாமல் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஒத்தாசையையும் உதவியையும் ஆலோசனையையும் நாடுவோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரிவியுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.